हरि ओम अनेवरुक्कुम नमस्कारम नाम पार्त्तु कोंडिरुक्किर वगुप्पु पंचदशि स्वामी विद्यारण्यर अरुलिय इंद पंचदशि नूल्ल आरावदु अत्यायम चित्रदीपम पार्त्तुट्टु इरुक्कोम இதுல நம்ம கடந்த வகுப்புல வந்து 33 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 6வது அத்தியாயத்துல இப்போ அதுல அந்த 6வது அத்தியாயத்துல நமக்கு என்ன சொன்னாருன்னா, ஜீவன் அப்படிங்கிறது ஒரு தோற்றம் தான், இருப்பது வந்து பரமன் தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார் அப்படின்னா, சிப்பியில் எப்படி வெள்ளி தோன்றுதோ அது மாதிரி ஆத்மாவில் ஜீவன் தோன்றுகிறான் அப்படின்னு நமக்கு புரிய வச்சாங்க. அதாவது சிப்பி தான் இருக்கு, ஆனா அந்த சிப்பியில ஒரு வெள்ளி தெரியுது. உடனே நாம என்ன நினைச்சுக்கிறோம், வெள்ளி தான் அங்க கிடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை சிப்பி எடுத்து பார்த்தா அது சிப்பி தான், அது வெள்ளி கிடையாது. அதே மாதிரி இங்க ஆத்மா மட்டும்தான் இருக்கு, ஜீவன் கிடையாது. ஆனா அந்த சிப்பிக்கு மேல எப்படி வெள்ளி ஏறி உக்காந்துக்கிட்டோ, வெள்ளி நிறம் தெரிஞ்சுதோ, அது மாதிரி ஆத்மாவின் மீது இப்ப ஜீவன் ஏற்றி வைக்கப்பட்டு ஏதோ ஜீவன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படிங்கறதான் இங்க சொல்ல வராரு. அதுக்குதான் விக்ஷேப அத்தியாசம், அந்த ஆவரண சக்தி மறைக்கிறது, விக்ஷேபம் ஆரோபிக்கிறது அப்படின்னு நமக்கு அந்த ரெண்டு வித்தியாசத்தையும் சுட்டி காட்டினார். அதாவது ஆவரணம் விக்ஷேபம் அப்படிங்கிற ரெண்டு மாயா சக்தியினுடைய மறைக்கும் சக்தியை நமக்கு கடந்த வகுப்புல புரிய வச்சார். இப்போ இன்றைக்கு நம்ம இதே சித்திரதீபம்ல 34வது ஸ்லோகம் பார்க்கலாம். இதம் அம்சைய சத்தியத்துவம் சுப்திகம் ரூபிய வீக்ஷதே ஸ்வந்தம் வஸ்துதா சைவம் விக்ஷேபே விக்ஷதே அந்யகம். அதேதான் மீண்டும் சொல்றார். அதாவது சிப்பியின் சத்தியத்தன்மை, அதில் தோன்றும் வெள்ளிக்கு கடத்தப்படுகிறது. அது போலவே கூடஸ்தனின் நான் எனும் தன்மையும் உண்மை பொருள் தன்மையும் விக்ஷேப அத்தியாசமாகிய ஜீவனில் காணப்படுகின்றன அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். ஆக்சுவலா அங்க வந்து சிப்பி மாத்திரம்தான் கிடக்குது, ஆனா நமக்கு வந்து வெள்ளி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில வெள்ளின்னு நினைச்சு நம்ம பாக்குறதுக்கு அங்க என்ன ஆதாரமா இருக்குது, வெள்ளி திடீர்னு எங்க வந்துச்சு, அங்க திடீர்னு சிப்பி இருந்ததுனால வெள்ளி வந்தது, அது மாதிரி இங்க ஆத்மா இருக்கிறதுனால இங்க ஜீவன் வந்துருச்சுன்னு சொல்றாரு. பரமன் இருப்பதனால இங்க ஜீவன் வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஏன்னா வெள்ளிங்கிறது ஒண்ணு அந்த இடத்துல வரவே இல்லை, ஆனா நம்ம சிப்பியை பார்த்துட்டு வெள்ளின்னு நினைச்சிட்டோம். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, பாம்பு அங்க வரவே இல்லை, கயிறை பார்த்துட்டு நம்ம பாம்புன்னு சொல்லிட்டோம். அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதின் மீது ஏற்றி வைத்து பார்ப்பதுதான் அத்தியாசம். அப்ப இதற்கு பெயர் என்ன, அறியாமை என்று சொல்றாரு. அப்போ அந்த சிப்பியின் சத்தியத்தை அந்த வெள்ளி திருடி கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அதனால வெள்ளி உண்மையாக தோன்றுகிறது. ஆக்சுவலா அங்க வெள்ளி கிடையாது, ஆனா வெள்ளி என்ன பண்ணுதுன்னா அந்த சிப்பியினுடைய உண்மைத்தன்மைய தான் வாங்கிக்கிட்டு அப்படி வெள்ளி மாதிரி கிடக்குதாங்க. அப்ப நம்ம வந்து ஐயோ வெள்ளி கிடக்குதே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பக்கத்துல போய் எடுத்து பார்த்தா அது சிப்பி. ஆனா அது என்ன பண்ணிடுச்சு, சிப்பியினுடைய அந்த உண்மை தன்மையை வாங்கிட்டு தன்னை வெள்ளி மாதிரி காட்டி ஏமாத்துது. அதுதான் இங்க இதம் அஸ்ய சத்தியம் சத்தியத்துவம் அப்படிங்கிறாரு. அந்த இது என்று தோன்றும் ஒரு பொருளின் சத்தியம் இன்னொன்றின் மீது ஏற்றி வைத்து பார்ப்பதற்கு தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். ஆனா உண்மையில் அங்க என்ன இருக்கு, சிப்பி மாத்திரம்தான் இருக்கு, அங்க வெள்ளி கிடையவே கிடையாது. ஆனா அந்த சிப்பியினுடைய சத்தியத்தன்மையை வெள்ளியில் காணப்படுகிறது. அப்ப வெள்ளி உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லை, ஆனால் அந்த வெள்ளி இருப்பது போல உண்மையாக தோன்றுகிறது. ஏன் என்றால் அது அந்த சிப்பியின் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவ்வாறு பிரகாசிக்கிறது இல்லையா. அது மாதிரி இங்க நாம்பளும் ஜீவன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிலைப்பாடு அந்த பரமனின் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு நாம் இங்கு வந்து இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிய வைக்கிறார். ஏன்னா நம்ம ஒரே ஆத்மா தானே, இங்க பரமாத்மா மட்டும்தான் இருக்குது, இன்னொரு ஆத்மா கிடையவே கிடையாது. ஆனா அது நிறைய பேருக்கு புரியுறது இல்லை இல்லையா. துவைதிகள் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா பரமாத்மா, அப்புறம் நான் பாவப்பட்ட ஆத்மா, அப்படி இப்படின்னு தன்னையே தான் தாழ்த்திக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆத்மா நல்ல புனித ஆத்மா, இந்த ஆத்மா பாவப்பட்ட ஆத்மா, அப்புறம் அது பேய் ஆத்மா, அப்படி இப்படின்னு இவங்களா பல ஆத்மாக்களை உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த துவைத புத்தகங்கள் படிக்கிறதுனால. அதாவது ஒவ்வொரு எழுத்தாளர்களும் புத்தகத்தை எடுத்து எழுதும்போது அவர்கள் துவைதிகளாக இருந்தால் அந்த இருமைகள் எழுதிடுவாங்க. அது அதை வந்து நம்ம படிக்கணும் இல்லையா. அப்போ பகவத்கீதைக்கே நீங்கள் விளக்க உரையெல்லாம் படிச்சிங்கன்னா துவைதத்தில் எழுதியிருப்பாங்க. அப்போ துவைதத்தில் எழுதும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே இன்னொரு ஆத்மாவை பற்றி பேசுகிற மாதிரியே எழுதியிருப்பான். அப்போ நமக்கு என்ன தோணும்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே இன்னொரு ஆத்மா இருக்குன்னு சொல்கிறாரு, அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எங்கே சொன்னார் அது ஒரிஜினல் இதில் வந்து அப்படி சொல்லலை. தமிழாக்கம் பண்ணும்போது ரெண்டு ஆத்மா இருக்கிற மாதிரி நம்மளை பழத்து விட்ருவாங்க இல்லையா. இது மாதிரி தான் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வரக்கூடிய ப்ராப்ளம். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றம் செய்யும்போது, சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மாற்றம் செய்யும்போது துவைதிகள் வந்து அதை இன்னொரு ஆத்மா இருக்குங்கிற மாதிரி எழுதி வச்சிருவாங்க. அதாவது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஆத்மா வந்து இப்படி துன்பப்படுது அப்படி இப்படின்னு எழுதிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு தனி ஆத்மா அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஒரே ஆத்மா பரமாத்மாவுக்கு துன்பமே கிடையாது இல்லையா. அப்போ ஆத்மாவுக்கு துன்பம்னு எழுதப்பட்டிருக்கு, அப்போ ஒரு ஜீவாத்மா ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் உண்மை அப்படி இல்லைங்கிறத இங்கே ஆணித்தரமாக நிரூபிக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த அத்தியாரோபம் அத்தியாசம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க சான்ஸ்கிரிட்ல. அப்போ இங்கேயும் அதை தான் இவ்வளவு நுணுக்கமாக சொல்கிறாரு. அதாவது சிப்பி மாத்திரம்தான் இருக்குது, வெள்ளி கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் வெள்ளின்னு ஏமாந்து போயிட்டீங்க. ஆனால் எடுத்து அதை விசாரணை பண்ணி பார்க்குறீங்க, வெள்ளி தானான்ட்டு எடுத்து பார்த்தீங்க, ஆனால் அது வெள்ளி கிடையாது சிப்பி. ஆனால் உங்களை எப்படி அது வெள்ளின்னு ஏமாத்திச்சு அப்படின்னா சிப்பி வந்து அந்த வெள்ளியின் தன்மையை வெளிப்படுத்தி காட்டினதுனால நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க, அதனால வெள்ளி இருக்குன்னு நம்பிட்டீங்க. அதே மாதிரி இங்கேயும் ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அது வந்து ஜீவன் மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அப்போ நீங்கள் ஜீவன் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் உண்மையில் ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்கே ஜீவன் இருக்கிறான், அந்த சிப்பியின் அதிஷ்டானத்தில் தான் அங்கே வெள்ளி இருக்கிறது அப்படிங்கிற இந்த டிஃப்ரெண்ட்டை இப்படி நமக்கு சுட்டி காட்டுறார் என்பதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே சத்து சித்து அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்க்கும்போது சத்து தான் இருக்குது, அந்த சித்துங்கிற அந்த அறிவாற்றல் என்ன பண்ணுது அந்த சத்திடமிருந்து கடத்தப்பட்டு அதை நான்ங்கிற அபிமானிக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் இங்கே ஜீவன் அப்படின்னு தோன்றுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். சத்தியான்றுத்தே மிதுனி கிருத்தியா அப்படின்னு வருது ஒரு வார்த்தை. சத்தியமும் மித்தையும் அங்கு கலக்கப்படுகின்றன. இங்கு சத்தியம் கூடஸ்தன், மித்தியை வந்து ஜீவன், இரண்டும் கலக்கப்படும் போது உருவாவதுதான் நான் மனிதன் அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயத்தை இங்கே சுட்டி காட்டுறாரு. அப்போ ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு தன்மையில என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கூடஸ்தனும் ஜீவன், சத்தியம் வந்து கூடஸ்தன் மட்டும்தான், ஆனால் ஜீவன் வந்து இருப்பது போல நமக்கு தெரியுது. அப்போ சத்தியமான கூடஸ்தன் மித்தியான ஜீவனிடத்தில் கலக்கும் போது அங்கே ஒரு மனிதன் இருப்பது போல நமக்கு தோன்றுது. ஆனால் உண்மையில் அவன் மனிதன் என்பவன் தனக்கு தனித்துவமான சத்தியத்தை உடையவன் கிடையாது. அவன் கடன் வாங்கி அந்த ஆத்மாவின் தன்மையை தன் மீது பிரகாசிக்க வைத்து தான் இருப்பது போல காட்டிக்கொள்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனாலும் புரியவே மாட்டேங்குது. ஆத்மா ஆத்மான்னு திருப்பி இன்னொரு ஆத்மா பற்றியே பேசுகிறீங்க. அதாவது மேலே இருக்கிற சூரியன் கண்ணாடியில் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது கண்ணாடியிலிருந்து ஒரு ஒளி வருது, ஆனால் அந்த சுய ஒளி கண்ணாடியினுடைய ஒளியானா இல்லை. அந்த கண்ணாடியிலிருந்து வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது பாரோடு ஒளி தானே, கடன் வாங்கப்பட்ட ஒளி தானே. யார்கிட்டருந்து கடன் வாங்கிச்சு அந்த கண்ணாடி? சூரியனிடமிருந்து கண்ணாடி கடன் வாங்கி வெளிப்படுத்துது. அது மாதிரி இப்போ நம்மிடத்துல பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் அந்த அறிவு அந்த திறமையெல்லாம் யார் இடத்துல இருந்து உண்மையிலே கிடைச்சிருக்கு? அந்த ஆத்மாவினுடையது, அதை வாங்கி நம்ம பிரதிபிம்பிக்கிறோம். அந்த நிலையில இங்கே நான் ஒரு ஊடகம் மட்டும்தான், இந்த உடலும் மனசும் ஒரு ஊடகம் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங் டோஸாகவே கொடுத்துக்கிட்டே வராரு. அதுதான் இந்த ஸ்லோகத்திலையும் நம்ம பார்க்குறோம். அது அந்த சிப்பியோட உதாரணம் பண்ணி இதில் புரிய வச்சிட்டார். அப்போ ஜீவனுக்கு என்று ஒரு தனி சத்தியத்துவம் கிடையாது, அது கூடஸ்தனின் சத்தியத்தை தற்காலிகமாக கடன் வாங்கி கொண்டு தோன்றுகின்ற ஒரு தோற்றம் தான் இங்கே ஜீவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் புரிய வச்சிட்டார். இப்போ அடுத்தது 35 போகிறோம். நீல பிருஷ்ட திரிகோணத்துவம் யதா சூக்தௌ திரோஹிதம் அசங்கா நந்த தாத்தியவம் கூடஸ்தே அபி திரோஹிதம். இதுல என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிப்பியில வந்து வெள்ளி தோன்றும் போது சிப்பியின் நீல நிறம் அதன் மேல் பரப்பு அதன் முக்கோண வடிவம் போன்றவை அங்கு மறைந்து விடுகின்றன. அது போலவே கூடஸ்தனின் அசங்கத்துவம் ஆனந்த ஸ்வரூபம், அது போன்ற இயல்புகளும் இங்கு மறைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல கம்பாரிசன் கொடுக்குறார். அதாவது சிப்பி மறைக்கப்பட்டு அந்த இடத்துல வெள்ளி மாத்திரம் தெரிவது போல கூடஸ்தனின் அசங்கத்துவம்னா எதோடும் தொடர்பு கொள்ளாத ஒரு நிலை. ரெண்டாவது கூடஸ்தன்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவு ஆனந்த ஸ்வரூபம். அந்த இயல்புகள் எல்லாம் இங்கு ஜீவனிடத்திலே மறைக்கப்பட்டு விட்டன. அதற்கு என்ன காரணம்னா ஆபரணம்ங்கிற அந்த மறைக்கும் சக்தி தான் காரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப கூடனின் சச்சித் அம்சங்கள் ஜீவனில் பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிறத கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப இதுல கூடஸ்தனின் உண்மையான ஸ்வரூபம் மறைக்கப்படுகிறது. இவைகள் இரண்டும் சேர்ந்துதான் அத்தியாசம் என்ற நிகழ்வு முழுமை பெறுகிறது. நீல புருஷ்ட திரிகோணத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு இல்லையா. இந்த ஓமானம் ஆழமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிப்பியை வெள்ளி என்று தவறாக கண்டவன் அதன் நீல நிறத்தை பார்க்கவில்லை, சிப்பி என்ற அமைப்பையும் பார்க்க தவறிவிட்டான். அதன் உண்மையான வடிவத்தை பார்க்காமல் அவன் கவனம் முழுவதும் அந்த வெள்ளியின் மீதே இருந்ததினாலே அதை வெள்ளி என்று நம்பிவிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. ஆக்சுவலா அப்படிதானே, நம்ம வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது பல பலன் மின்னுது வெள்ளி காசுன்னு நினைக்கிறோம். ஆனா பக்கத்துல போய் நீங்க அந்த சிப்பி எடுத்து கையில பாத்தீங்கன்னா அது வெள்ளை நிறமா வெள்ளி மட்டும் இல்லை, அதுல ஒரு நீல நிறமும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த சிப்பியில பார்க்கும்போது ஒரு வயலட் கலர்ல அப்படியே கலர் தெரியும். அப்போ வயலட் கலர் வெள்ளிக்கு சேர்ந்தது கிடையாதுல்ல, அந்த வயலட் நிறம் வந்து நீல நிறமானது அந்த சிப்பிக்கே உரித்தானது. ரெண்டாவது அந்த சிப்பி நீங்க நினைக்கிற மாதிரி ஃபிளாட்டா இருக்கா தட்டையா இருக்கா வெள்ளி காசு மாதிரி இல்லை, அதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு, அப்படியே நாலு பக்கமும் தூக்கிட்டு இருக்கு, சென்டர்ல அப்படியே கொஞ்சம் குவிந்து வருது, கீழே பள்ளமா இருக்கு, அப்படிதான் சிப்பி கிடக்குது. ஆனா வெள்ளிக்காசு அப்படி இல்லை, அது ரவுண்டா அப்படியே ஃபிளாட்டா இருக்கு. ஆனா நாம மைண்ட் என்ன நினைக்குதுன்னா அந்த கலரை தூரத்துல இருந்து அந்த மின்னுவதை பார்த்த உடனே இமீடியட்டா நம்ம மைண்ட் வந்து அது வெள்ளிக்காசுங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுது. விசாரம் பண்ணவே இல்லை, அதை எடுத்து கையில பார்க்கவே இல்லை, அது வயலட் நிறம் வருதா முக்கோணம் மாதிரி அது இருக்கா அதனுடைய திரிகோண அமைப்பு இருக்கான்னுலாம் பார்க்காம எடுத்து எடுப்புல அது வந்து வெள்ளி காசுன்ட்டு மனசு வந்து நம்புது இல்லையா. அப்ப அதை தோற்றத்துல ஏமாந்து போகுது இல்லையா. இதுதான் மாயையினுடைய ஆவரண சக்தின்னு சொல்றாரு. அதாவது வித்யாரண்யர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா மைண்டை வந்து இந்த ஆவரண சக்தி இப்படி மனமயக்கம் அடைய வைக்குது, ஏமாத்திடுது. அப்ப நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா ஆசையின் காரணமாக அதை வெள்ளின்னு பார்க்குது. ஆனா அந்த வித்தியாசத்தை நுணுக்கமா கவனிக்கல, அப்புறம் அதை எடுத்து பார்த்தா அப்புறம் கவனிக்க போது அது சிப்பி தான் தூக்கி வீச போகுது, அது வெள்ளி காசு இல்லை அது பயன்பட போறது இல்லை அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆசையின் காரணமாக அதை வெள்ளின்ட்டு எப்படி மனசு நம்புதோ அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம இடத்துல இது ஜீவன் அப்படிங்கிற ஒரு அபிமானம் நம்ம இடத்துல வந்துடுதுன்னு சொல்றாரு. அது வித்யாரண்யர் வந்து சங்கரனுடைய கருத்தை கூட இங்க எடுத்து பேசுறாரு. அதுல அத்தஸ்மின் தத் புத்திஹிங்கிறாரு, அது இல்லாத இடத்தில் அது என்ற ஒரு அறிவு. அப்ப வெள்ளியுடன் தோன்றியவுடன் சிப்பியை மறைகிறது, அது மாதிரி ஜீவன் தோன்றியவுடன் கூடஸ்தன் மறைகிறான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தையும் இங்க புரிய வச்சுட்டாரு. வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஜீவன் வந்து கிடையாது, உண்மையிலேயே ஜீவன் கிடையாது, கூடஸ்தன் தான் இருக்கிறான். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அஜ்ஞானத்தினால தன்னை ஜீவன் என்று பாவித்துக் கொள்வதனால அந்த கூடஸ்தன் மறைக்கப்பட்டு விட்டான். அப்படி மறைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மறைக்கும் சக்தியாக ஆவரண சக்தி இருப்பது தான் காரணம், மாயா சக்தி இருப்பது தான் காரணம். அதை இங்க சொல்றாரு. அப்ப இங்க அசங்கோ ஜெயம் புருஷகா அப்படிங்கிற வார்த்தை பிருகதாரண்ய உபனிஷத்துல வருது. அது வேதாந்தத்தின் மைய வாக்கியங்களில் ஒன்று அப்படிங்கிறதுனால அதை எடுத்து கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது அசங்கோ அப்படிங்கிற வார்த்தை இங்க இவரும் போடுறாரு, பிருகதாரண்ய உபனிஷத்தும் அசங்கோ அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துது. அதாவது அசங்கம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மீனிங் என்ன அப்படின்னா சங்கம் அப்படின்னா ஒன்று கூடுவது, சங்கமிப்பது, இணைவது அப்படின்னு நம்ம அர்த்தம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ல. அப்ப நதிகள் சங்கமிக்குதுன்னா இரண்டு நதிகள் ஒன்று சேருகின்றன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப சங்கமம் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் சேருவது. ஆனா அசங்கன் அப்படின்னா அசங்கம் அப்படின்னா சேராதது, இரண்டும் தனித்தனியானது. அப்ப இங்க அசங்கோ ஹயம் புருஷகா அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிருகதாரண்ய உபநிஷத்தை உபயோகப்படுத்துதுன்னா அந்த ஆத்மா உடலோடும் சேர்வதில்லை, மனதோடும் சேர்வதில்லை, கர்மத்தோடும் சேர்வதில்லை அப்படிங்கிறத இங்க நிரூபணம் செய்து உபனிஷத்தை. அதைத்தான் இங்கேயும் வித்யாரண்யர் சொல்றாரு. அப்ப இங்க ஆத்மா வந்து சங்கமம் ஆவதே கிடையாது, அதாவது தொடர்பு கொள்வதே கிடையாது, ஒட்டுவதே கிடையாது. ஆனால் ஜீவன் என்ன நினைக்கிறான், ஆத்மாவுடைய பிரகாசத்தை தான் வாங்கிக்கிட்ட பிறகு தன்னுடைய தனித்துவமான அடையாளப்படுத்திக்கிட்டு எனக்கு துக்கம், எனக்கு தோல்வி, எனக்கு பாவம் அப்படின்னு இவன் பல விஷயங்களை ஏத்திக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? அந்த அசங்க ஸ்வரூபம் மறைக்கப்பட்டது தான் காரணம். ஆனா உண்மையிலேயே அந்த எதனாலும் சம்பந்தப்படாத ஆத்மாவுக்கு எங்கிருந்து பாவம், எங்கிருந்து துக்கம், எங்கிருந்து தோல்வி, அது எப்பொழுதும் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேரறிவை, பேருணர்வை உணராமல் ஒவ்வொரு ஜீவனும் ஆனந்தத்தை எங்கோ வெளியே தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது என்றால், நீ ஆனந்தத்தை தேட வேண்டியதில்லை, அந்த ஆனந்தமே நீதான் அப்படின்னு சுட்டி காட்டுது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப ஏன் நாம் அந்த ஆனந்தம்னு தெரியாம இருக்கிறோம், ஏன் நாம் அந்த பரமன் என்று தெரியாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்மை நாம் உடலாகவும் மனமாகவும் பாவிப்பதினால் இப்படி தெரியாம இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நல்லா ஆழமா புரிஞ்சுக்கீங்க. அப்ப இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள நீங்க வந்தா உடனடியா நீங்க செய்ய வேண்டியது என்ன, இந்த உடல் மனம் அபிமானத்தை விட்டுடணும். ஆனா விடாம திருப்பி இந்த உடலை வச்சுக்கிட்டு திருப்பி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால வந்து அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை எட்ட முடியாது. ஏன்னா மைண்ட் என்ன பண்ணோம்னா, அந்த பாடியை தனதுன்னு அபிமானிக்க ஆரம்பிச்சு அதுல பல பயிற்சிகளில் போய் உங்களை மாட்ட வச்சிடும். அப்ப அதுல போய் சிக்கிக்கிட்டு திருப்பி திருப்பி ஏதாவது உடம்பு சார்ந்த பயிற்சிகள் பண்ணி பண்ணி உடம்பு நானுங்கிற அபிமானத்துல மாட்டிப்பட்டு மீண்டு வர முடியாது உங்களால. நான் அதான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, இந்த பாடமெல்லாம் வந்து கதை கேட்கற மாதிரி கேட்டு கேட்டு போயிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க எப்பயும் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எத்தனை தடவை சொன்னாலும் அப்படின்னு நான் பல முறை வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா உண்மையும் அதுதான், அதாவது நம்ம சொல்றதை வந்து நீங்க நம்புறது இல்லை, அந்த பிரமாண வாக்கியத்தை ஏத்துக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் இல்லை. இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம். ரொம்ப ஹையர் லெவல் எஜுகேஷன்ல இந்த இடத்துல மகான்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, வேதம் தான் பிரமாணம், அது எல்லா வகையும் நமக்கு விளக்கம் கொடுத்துருது. இங்க இருப்பது பரமன் மாத்திரம்தான், அதாவது பரமாத்மா மட்டும்தான், ஒரே ஆத்மா பரமாத்மா மட்டும்தான், இரண்டாவதான ஒரு ஆத்மா வரவே இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா நாம நம்மளை ஜீவாத்மான்னு சொல்லிட்டு அப்புறம் இது பாவப்பட்ட ஆத்மா, அது புண்ணிய ஆத்மா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, அப்ப நம்ம ஆத்மாவையே பிரிக்கிறோம். ஏன்னா இவன் பாவி, அவன் புண்ணியம் பண்ணவன் அப்படின்னு. அப்ப அந்த டுவாலிட்டி வந்துருது. அதை ஏன் போய் ஆத்மாங்கிற பேரோட கம்பாரிசன் பண்ணி அதோட சேர்த்து நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பாவம் புண்ணியங்கிறது ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. அப்ப நீங்க அதை ஆத்மான்னு பார்க்க கூடாது. அதை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? அந்த மனசு பாவப்பட்ட மனசு, இந்த மனசு புண்ணியம் செஞ்ச மனசுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா மனசுதானே வந்து போகுது, ஆத்மா எங்க வருது போகுது? ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை, மனசுதான் வருது போகுது. ஏன்னா மனம் தானே எண்ணங்களின் தொகுப்பு. உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல நீங்க இன்னார் இப்படிப்பட்டவன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மனம் இல்லைன்னா நீங்க எப்படி உங்களை இன்னார் இப்படிப்பட்டவன் சொல்ல முடியும்? அப்ப மனம்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தகுதியை உண்டு பண்ணுது, ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுது, அந்த அடையாளத்தை நான் என்று உங்களை நம்ப வைக்குது. அந்த நம்பிக்கைக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த மனம்தான் உண்மையில என்ன தெரியுமா? மாயாசக்தி. நான் அதை பல முறை சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து மாயாசக்திங்கிறது வேற எங்கேயோ கிடையாது, நம்முடைய மைண்டே தான் மாய. அப்ப மாயையா அதுவே இருந்துகிட்டு, அதுவே ஆபரணம் விக்ஷேபம்னு ரெண்டு சக்தியும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இல்லாததை இருப்பது போல காட்டி இருப்பது இல்லாதது போல மறைக்குது. அப்ப எதை மறைக்குது? பிரம்மத்தை மறைத்து கொண்டு, இருக்கின்ற பிரம்மத்தை மறைத்து கொண்டு இல்லாத உலகத்தை இருப்பது போல காட்டி நம்மை மயக்குகிறது, அதுதான் மாயை. அந்த மாயை தான் நம்முடைய மனசு. அப்போ நாம் இங்கே வந்து போறது பாவம் புண்ணியம் எல்லாமே மனதுக்கு தான், அந்த மனசு தான் உடம்பு எடுத்து அனுபவத்துக்கு வந்துடுது. ஆனா ஆத்மாங்கிறது ஒன்று தான், அது வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்பதை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறத மீண்டும் இந்த இடத்துல நிரூபணம் செய்கிறார். அப்போ கூடஸ்தனின் பூரணம் ஜீவனுக்கு தெரியவில்லை. இங்கே ஜீவன் அப்படிங்கிறது மனசு தான், ஆத்மான்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா ஜீவாத்மா அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஆழமா பதிச்சிட்டதுனால, இப்ப நம்ம ஜீவன் சொன்ன உடனே உங்களுக்கு ஜீவன்கிறது ஒரு தனி ஆத்மா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் திருப்பி திருப்பி நீங்க அதை மைண்ட்ல செட் பண்றீங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டெல்லாம் நீங்க எரேஸ் பண்ணிட்டு தான் இந்த பாடத்துக்கு வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எம்டி டம்ளரா வந்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு உள்ள போகும். நீங்க ஆல்ரெடி ஃபில்டு வாட்டரை வச்சுக்கிட்டு தண்ணி டம்ளர் வச்சுக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா நான் சொல்றது வலிஞ்சுதான் போகும், அது உங்களுக்கு உள்ள போகாது. அப்ப அதனால இப்போ இங்க என்ன புரிய வைக்கிறாங்க மகான்கள் அப்படின்னா, கூடஸ்தனின் பூரணம் அப்படின்னா என்ன? கூடஸ்தன்னா ஆத்மாவின் புத்தி, அது ஜீவனுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறாரு. கூடஸ்தன் இடத்துல இருக்கின்ற நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னிருப்பை ஜீவன் அறிந்து கொண்டாலும் அவன் நான் பூரணன் என்று அறிவதில்லை. இதுதான் பந்தம் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. ஏன்னா புத்தி சக்தியில காட்டி கொடுக்குது, நான் தான் நீ, நீ தான் நான் அப்படின்ட்டு அந்த கூடஸ்தன் தன்னை காட்டி கொடுத்தாலும் மனம் அதை ஏத்துக்கிட்டா கூட, சில டைம் அதெல்லாம் படிச்சு வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சு இதெல்லாம் ஏத்துக்கிட்டா கூட அதை அப்ளை பண்ணாததுனால அது பூரணம் அடைய மாட்டேங்குது. நான் பூரணன் என்று அது அறிவதில்லை என்றுதான் இங்க சொல்றாரு. இதுதான் பந்தம் என்று சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன, நாம ஏற்கனவே சொன்னோம் அது பரோட்ச ஞானம் என்று நம்ம சொல்லிட்டோம். அப்ப மாண்டோக்கிய காரிகையில ஒரு ஸ்லோகம் வருது, அனாதி மாயையா சப்தகாங்கிறாரு. அதாவது ஜீவன் தூங்குவது தன் சொந்த ஆனந்த ஸ்வரூபத்தை மறந்ததாலே அது தன்னை அறியாமல் இவ்வாறு விழிப்படையாமல் இருக்கிறது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப ஜீவன் ஆத்மாவை முழுவதும் மறக்கவில்லை, ஏனென்றால் அவன் இன்னும் சொல்கிறான் நான் இருக்கிறேன், ஆனால் அவன் ஆத்மாவை முழுமையாக மறந்து விட்டான், அதனால் நான் குறைவானவன் என்று நினைக்கிறான். இதுவே அவித்தையின் வெற்றி என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அவித்தையின் வெற்றின்னா அறியாமையின் வெற்றி என்று புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னிருப்ப நீங்க எந்த நானோட பொருத்தி பாக்குறீங்க அப்படிங்கறத இங்க விஷயமே. இப்ப நான் யார் பாரு அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்றாரு அப்படின்னா, நம்ம போய் அவர்கிட்ட நின்ன உடனே, முன்னாடி போய் நின்ன உடனே நம்ம பல கேள்வி கேட்கிறோம். அவருடனே சரி நான் யாருன்னு நீ விசாரணை பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. அப்ப நான் விசாரணை பண்ணி பார்த்துட்டு நான் டாக்டருங்க, நான் மனிதனுங்க, நான் செட்டியாருங்க, நான் முதலியாருங்க, நான் ஐயருங்கன்னு சொல்றதுக்கு அவரு நான் யார் பாருன்னு சொல்றாரு. அதுதான் நமக்கே தெரியுமே. அதை போய் அவர் மூலமா கேட்டு நான் யாருன்னு அவர் சொல்லி அப்புறம் நான் போய் நான் யாருன்னு அவர்கிட்ட திருப்பி சொல்லி அந்த வேலையே தேவையே இல்லை. அவங்க சொல்றது என்னன்னா, நான் யாருன்னா ரெண்டு நான் இருக்கு. ஒரு நான் வந்து அகங்கார நான். அந்த அகங்கார நான் வந்து தன்னை அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்துக்குது. என்ன மாதிரி அடையாளம், நான் மனிதன், நான் பிராமணன், நான் வந்து கலெக்டர், நான் வந்து டாக்டர் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன அடையாளத்தை மற்றவங்க ஏற்றி வச்சிருக்காங்களோ அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அந்த நான் தான் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அதனால உண்மையிலேயே கூடஸ்தன் வந்து புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி கூட இந்த ஜீவத்துவம் என்னவா மாறிடுச்சு, அந்த உடல் மனம் சார்ந்த அபிமானமா மாறி நிக்குது. ஆனா இங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நானா நீ, உன்னையே காட்டி கொடுக்குற ஒரு நான் இருக்கு. இதையெல்லாம் அறிபவன் யாரோ, நான் கலெக்டர்னு ஒருத்தர் சொல்றான்னா சொல்றவன் யாரு, நான் பிராமணன் ஒருத்தர் சொல்றான்னா சொல்றவன் யாரு, நான் செட்டியார்னு ஒருத்தர் சொல்றான்னா சொல்றவன் யாரு. அப்போ இதையெல்லாம் உலகத்தில் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒன்றை நான் அறிகிறேன், ஒன்றை நான் அடைந்து விட்டேன், நான் இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படின்னு என்னென்ன அடையாளத்தை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த எல்லா அடையாளத்துக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்மை நான், அதுதான் பரமன் பரமாத்மா, உண்மையாக ஆத்மா அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்த இடத்துல வித்யாரண்யர் சொல்லி. அந்த ஆனந்த ஸ்வரூபம் என்பதை மறந்து விட்டேன், ஆகவே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், ஏனென்றால் நான் அசங்கன் என்பதையும் மறந்து விட்டேன். அப்போ இந்த ஸ்லோகத்தில் இதுதான் அவர் சொல்ல வருகின்ற விஷயம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப சிப்பியில் வெள்ளி தோன்றும் போது சிப்பியின் உண்மை நிறம், அதனுடைய வடிவம், அமைப்பு மறைக்கப்படுகின்றன. இதுதான் மெயின் கான்செப்ட். அதாவது சிப்பியை பார்க்காம வெள்ளியை மட்டும் பார்க்கறதுனால என்னென்ன மறைக்கப்பட்டிருக்கு, சிப்பியினுடைய உண்மை நிறம் ஒரு வயலட் கலர், அதாவது வெள்ளி மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க பக்கத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மாதிரி வயலட் வேவ்ஸ் இருக்கும், வெள்ளியும் கலந்த மாதிரி தெரியும், ஆனா அது ரெண்டு மிக்சிங்கா இருக்கிறது, அது உண்மை நிறம். ரெண்டாவது அந்த சிப்பியினுடைய வடிவம் என்ன, பிளாட்டா இல்லை, அது கொஞ்சம் தூக்கின மாதிரி குழி விழுந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த சிப்பியினுடைய நிறம், அதனுடைய வடிவம், அதனுடைய அமைப்பு ஏன் மறைக்கப்பட்டது, அந்த சிப்பியின் மீது வெள்ளி தோன்றியதினால் மறைக்கப்பட்டது. அதே போல கூடஸ்தனின் ஜீவ அத்தியாசம் தோன்றும் போது அங்கு நமக்கு வந்து நான் ஜீவன் என்று முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். அந்த இடத்துல அசங்கத்துவம், ஆனந்த ஸ்வரூபம், பூர்ணத்துவம், நிர்விகாரத்துவம் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டன. அப்ப இதுதான் ஆவரண சக்தியின் செயல்பாடு. ஆகவே ஜீவன் ஆத்மாவை முழுவதும் இழக்கவில்லை, ஆனால் ஆத்மாவின் மகிமையை மறந்து விட்டான் அப்படின்னு நீங்க புரிய வச்சுட்டாரு. ஏன் அந்த ஆத்மாவை முழுமையாக இழக்கவில்லை அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப அந்த சிப்பி வெள்ளியா தோன்றுவதற்கு அந்த நிறம் தான் காரணம், அது மாதிரி இப்ப நாம ஜீவனா தோன்றுவதற்கு ஆத்மா தான் காரணம். அப்ப ஆத்மா இல்லாம நம்ம வந்து ஜீவன் சொல்லவே முடியாது, ஏன்னா சொல்பவன் யாரோ அதுதான் ஆத்மா. ஆனா நாம என்ன அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆத்மாவை விட்டுட்டு நம்மள ஜீவனை வந்து நான்னு அபிமானம் பண்ணிக்கிட்டோம். அப்படி பண்ணிட்டு நான் நான் முந்திரி கொட்டை மாதிரி நம்ம இப்படிப்பட்டவன் இன்னாரும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப அதனால கூடஸ்தனுடைய அந்த தன்மை என்ன? கூடஸ்தன் வந்து எதனோடும் சம்பந்தப்பட மாட்டான், அசங்கத்துவம். ரெண்டாவது அவனுக்கு துக்கமே கிடையாது, ஆனந்த ஸ்வரூபம். ரெண்டாவது அவனிடத்துல குறையே கிடையாது, பூரணமானவன், பூரணத்துவம். அப்புறம் நிர்விகாரத்துவம், அவனிடத்துல எந்த விகாரமும் இல்லை, அவனை பிரிக்கவே முடியாது. அதாவது அவனிடத்துல எந்த ஒரு குறையும் இல்லாத நிலையில் அவன் இருக்கிறான் என்பதன் நிலையில, அவனிடத்துல எந்த ஒரு விகாரமும் இல்லை என்பதன் நிலையில கூடஸ்தன் இருக்கிறான். அதுதான் உண்மையில் இருக்கு. ஆனா அதனுடைய அத்தனை இயல்புகளும் மறைக்கப்பட்டு விட்டன. ஏன் என்றால் ஆவரண சக்தியின் வெளிப்பாடு, ஜீவன் ஆத்மாவை ஆகவே முழுவதும் இழக்கவில்லை என்றாலும் ஆத்மாவின் மகிமையை மறந்து விட்டான் என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கூடஸ்தன் அதிஷ்டானம், அந்த கூடஸ்தன்கிற அதிஷ்டானத்தை எது மறைக்குதுன்னா ஆவரணம், விட்சேபம், இந்த ரெண்டு சக்திகள் மறைக்குது. அது எப்படி மறைக்குதுன்னா, அஞ்ஞானத்தை ஆவரணம் செய்து விட்சேபத்தை ஜீவனை ஆரோபிக்க வைக்கிறது. அப்ப கூடஸ்தனின் சச்சித் அம்சங்கள் ஜீவனுக்கு கடத்தப்படுகின்றன, கூடஸ்தனின் அசங்க ஆனந்த ஸ்வரூபம் மறைக்கப்படுகின்றன அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை இங்க சுட்டி காட்டுறாரு. அப்போ உண்மையா இங்க என்னென்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆத்மாவின் இடத்துல இருக்கக்கூடிய உண்மையான அம்சம் என்ன? சச்சித் அம்சம். அது வந்து ஜீவனிடத்துல வந்ததுனால தான் அவன் என்ன சொல்றான், நான் இருக்கிறேன்ட்டு இந்த உடம்பு அபிமானிக்கிறான். அப்புறம் நான் பெரிய அறிவாளி, நான் இதை கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேன், அதை நான் செஞ்சேன்னு சொல்லி அந்த திறமையை அபிமானிக்கிறான். ஆனா நான் இருக்கிறேனுங்கிற அந்த அபிமானமும், நான் செட்டியாரா இருக்கிறேன், நான் பிராமணனா இருக்கிறேன்னு சொல்ற அந்த அபிமானமும், அப்புறம் நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், நான் தான் இந்த இதை சாதிச்சேன் அப்படின்னு சொல்ற அந்த அகங்காரமும் ஜீவனிடத்துல வந்து ஜீவன் அதுவாக அபிமானிக்கிறான். ஆனா உண்மையில கூடஸ்தனிடத்துல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அது இதுல என்ன? அசங்கன், எதோடும் தொடர்பு கொள்ளாதவன், ஆனந்த வடிவானவன். அது மறைக்கப்பட்டு விட்டது. ஏன்? அதுக்கு காரணம் என்ன? அது ஆவரண சக்தி மறைச்சிடுச்சு, அந்த விஷயத்த மறைச்சிடுச்சு. அப்ப எந்த விஷயத்த தோன்ற வைக்குது? விட்சேப சக்தி இந்த விஷயங்களை தோன்ற வைக்குது. அப்ப இந்த ரெண்டு சக்தியும் என்ன பண்ணுதுன்னா, நம்மள எது நமக்கு உண்மையா தெரிய வைக்கணுமோ அதை மறைச்சி, நமக்கு எது தெரிய வேண்டியது இல்லையோ அதை காட்டி நம்மை மதிமயக்கத்துக்கு உட்படுத்துகிறது. அதனால் இதற்கு பெயர் மாயை என்று இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அதைதான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாயா சக்திங்கிறது நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, ஏதோ அப்படியே மேஜிக் மாதிரி நடக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். மதிமயக்கம் தான் இங்க மாயை. மனசுக்கு வந்து இதை புரிஞ்சிக்க முடியாம நம்மள மயக்கம் அடைய வைக்கிறதுங்கிறத புரிய வைக்கிறாங்க. அப்ப அடுத்தது 36 சொல்றார், ஆரோபிதஸ்ய திருஷ்டாந்தே ரூபியம் நாம யதா ததா கூடஸ்தாத் யஸ்த விக்ஷேப நாமா ஹமிதி நிச்சயகா. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உதாரணத்தில் ஆரோபிக்கப்பட்ட பொருளுக்கு வந்து வெள்ளி அப்படின்னு ஒரு பெயர் இருப்பது போலவே, கூடஸ்தனில் ஆரோபிக்கப்பட்ட விக்ஷேப தோற்றத்திற்கு நான் என்ற பெயர் உள்ளது என்பதை உறுதியாக அறிந்து கொள் அப்படின்னு இங்கேயும் அந்த டிஃபரன்ஸை தான் திருப்பி அழகாக புரிய வைக்கிறார். அதாவது உதாரணமா நம்ம எதை எடுத்துக்கிறோம், அந்த சிப்பி வந்து நார்மலா கிடக்குது, அது மேல ஒரு வெள்ளியை உதாரணமா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வெள்ளி தானே ஆரோபிக்கப்பட்ட பொருள். அப்போ அந்த சிப்பி வந்து வெள்ளியா மாறுவதற்கு ஒரு இன்னொரு பொருள் நமக்கு தேவைப்படுது, அதுதான் வெள்ளி. அந்த வெள்ளி நமக்கு தெரியாட்டி நம்ம கண்டிப்பா சிப்பியை போய் வெள்ளின்னு நம்ம மயங்க போறது கிடையாது. அதே மாதிரி நமக்கு பாம்பு தெரியாட்டி கயிறை போய் பாம்புன்னு நம்ம பயப்பட போறது கிடையாது. அப்ப நமக்கு ஏற்கனவே பாம்பை பற்றிய ஒரு அனுபவம் இருந்ததுனால தான் நம்ம கயிற்றை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம். அது மாதிரி நமக்கு வெள்ளியை பற்றிய ஒரு அனுபவம் இருந்ததுனால தான் நம்ம சிப்பியை பார்த்து வெள்ளின்னு சொல்லி ஏமாந்து போறோம். அப்ப இங்க இன்னொரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தின் மீது ஏற்றி வைத்தல். அப்ப அப்படி ஏற்றி வைப்பதற்கு காரணம் நமக்கு ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றிய ஒரு அறிவு இருப்பதனால். அப்ப இந்த விக்ஷேப தோற்றத்திற்கு நான் என்ற பெயர் இருப்பதனால அதை இப்படி புரிந்து கொள்ள அப்படிங்கிறார். எப்படி அதை இங்க புரிய வைக்கிறாருன்னா, இப்போ சாதாரணமாக படிக்கும் போது மிகவும் எளிமையாக இது தோன்றினாலும், உண்மையில நான் என்ற சொல்லின் மீது அத்வைத வேதாந்தம் செய்யும் மிக ஆழமான பகுப்பாய்வு என்ன அப்படின்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ரூபியம் நாமா அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க இங்க சான்ஸ்கிரிட்ல, இந்த இடத்துல வருது. அப்போ இங்க மேல சொல்றாரு பாருங்க, ஆரோபிதஸ்ய திருஷ்டாந்தே ரூபியம் நாம யதா ததா அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு இல்லையா. சிப்பியில் தோன்றிய வெள்ளிக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பெயர் வந்து வெள்ளி, அதுதான் நாமம். ஆனா அதுக்கு ஒரு ரூபமும் இருக்கு, அதுதான் சிப்பி. அப்போ இங்க சிப்பி மாதிரி ஒரு உருவம், வெள்ளி மாதிரி அதுக்கு ஒரு பெயர். அப்ப இங்க நாம ரூபம் அப்படி அங்க ஏற்றி வைக்கப்பட்டு பார்த்தாலும் அந்த பெயர் உண்மையானதா, சிப்பிக்கு அந்த பெயர் பொருத்தமானதா, வெள்ளிங்கிற பெயர் அந்த சிப்பிக்கு பொருத்தமானதான்னா இல்லை, அது ஒரு விவகார பெயர், அதிஷ்டானமான சிப்பிக்கு அது பொருந்தாது, ஆனால் தோற்றத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது. அது போல கூடஸ்தாத் யஸ்த விக்ஷேபா, கூடஸ்தத்தில் ஆரோபிக்கப்பட்ட தோற்றம், அதற்கு நாம் கொடுக்கின்ற பெயர் வந்து ஜீவன் அல்லது நான் என்ற அகங்காரம். அந்த நானுங்கிற அகங்காரம் அல்லது ஜீவன் அப்படிங்கிறத ரெண்டு பேர் எடுத்துக்கும் போது, இந்த நான் நான் சொல்றதும் தன்னை ஜீவன் என்று அபிமானிப்பதும் இந்த இடத்துல நீங்க ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கணும், மைண்டுன்னு புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு அந்த பாயிண்ட் தான் இங்க நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பாடத்துல நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க மைண்டை மிஸ் பண்ணிட்டு நான் நான் சொல்லிட்டு இருந்தா அது உங்களுடைய அகங்காரம் நான் எதை சேர்ந்தது என்று தெரியணும் இல்ல. உண்மையான அகங்காரம் நான் வந்து ஆத்மாவுக்கும் பொருந்தும் ஜீவனுக்கும் பொருந்தும். தன்னை ஜீவன் என்று பாவிப்போனோ நான் நான் தான் சொல்லுவான், தன்னை ஆத்மா என்று பாவிப்போனோ நான் நான் தான் சொல்லுவான். ஆனா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த நான் சொல்றவன் ஞானி, இந்த நான் சொல்றவன் அஜ்ஞானி. அதாவது ஞானிகள் வந்து தன்னை பரமாத்மாவா தான் பார்ப்பாங்க, அதாவது அந்த பரமாத்மா தான் நான் இந்த ஊடகத்தின் மூலமா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நான்ல அவங்க நின்றுகிட்டு இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சாட்சியா. ஆனா இந்த நான் நம்ம பார்க்கிற நான் வந்து நான் இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படின்னு ஒரு ஜீவத்துவத்தை உண்டாக்கிட்டு இந்த நான்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரெண்ட்டை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க வித்யாரண்யர் சுட்டி காட்டுறாரு. அப்ப நாம் தினமும் பயன்படுத்தும் நான் என்ற சொல் பொதுவாக கூடஸ்தனை சுட்டி காட்டுவது அல்ல, அது கூடஸ்தன் தோன்றிய விக்ஷேப தோற்றத்தை சுட்டி காட்டுகிறது என்று இங்க புரிய வச்சிட்டார். அப்ப ஏன் இவ்வாறு நம்ம இதை முக்கியப்படுத்தி பார்க்கிறோம் என்றால், வேதாந்த சாதனையினுடைய முழு நோக்கம் இந்த நான் என்ற சொல்லின் உண்மை பொருளை சரி செய்வது. இப்போது நான் மனிதன், பின்னர் நான் சாதகன், சில காலம் கடித்து நான் சாட்சி, இன்னும் சில காலம் போன பிறகு நானே பிரம்மம். அப்ப இந்த மூன்று விஷயங்கள் நாம ஒரே ஆள் தான், ஆனா நம்ம எப்படியெல்லாம் அப்டேட் ஆறோம். ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினைச்சோம், அப்புறம் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வர்றதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம், விடாம இந்த பாடங்களை படிச்சுக்கிட்டே வரோம். அந்த நிலையில நம்ம வந்து இந்த பாடங்களை படிக்கின்ற ஒரு சாதகன், இதை படிக்கிற சாதனை செய்ய வந்திருக்கிறோம். சாதகன்னா என்ன, அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதை சாதிக்க விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் சாதகன், இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா சில காலங்கள் கழித்து இந்த கற்றதின் பலனாக நான் என்னை உணர்ந்து கொண்டேன், நான் சாட்சி என்று நான் என்னை உணர்ந்தேன். ஆனா சாட்சி மாத்திரமாகவே நான் இருந்து கொண்டு சில காலங்கள் போன பிறகு எனக்கு புரிய வருது, நான் பார்த்து கொண்டிருப்பது என்ன, எனக்கு வேறாக பார்க்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு அடுத்த ஒரு தேடுதல் நமக்கு ஆழமாகுது இல்லையா. அப்போ அதையும் கடந்து இங்கு இருப்பது இருப்பு மாத்திரமே, அப்ப பார்ப்பவனும் இங்கு இல்ல, பார்க்கப்படும் பொருளும் இல்ல, பார்வைங்கிற ஒரு விஷயமும், இந்த மூன்றும் தனித்தனியாக அஞ்ஞானத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருப்பது ஒன்று, அது இருப்பு மாத்திரமே என்ற நிலையில நானே பார்ப்பானாக மாறிவிட்டேன், நானே பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறேன், பார்ப்பானுக்கும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் பார்வையாகவும் நான் தான் இருக்கிறேன், எல்லாம் என்னுடைய அதிஷ்டானத்தில் இருக்கிறது என்று அந்த மூனையும் ஒன்று என்ற நிலையில் இங்கு இருப்பது ஒன்றுங்கிற அந்த உயர்ந்த பரிமாணம் தான் அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அந்த இடத்துல நான் என்ற சொல்லின் அர்த்தம் வேற, அந்த அர்த்தத்தை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராங்க. நான் அதை தான் இப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன், ரெண்டு நான் இருக்குங்க, ஒரு நான் வந்து ஜீவத்துவம் கொண்ட நான், இன்னொரு நான் வந்து பரமாத்ம நான். ஆனா உண்மையில் பரமாத்ம நான் தான் இருக்குது, நாம புரியாம ஜீவத்துவ நானை கொண்டு வந்து நுழைச்சிக்கிட்டு நான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம். அப்ப அதை வந்து ஆதிசங்கருடைய அத்தியாச பாஷ்யத்துல ஒரு நோட்டு எடுத்தோம்னா, அது பிரம்மசூத்திரத்துக்கே கூட ஒரு பாஷ்யம் எழுதுனது, ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா அகமிதம் மமேதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், அகமிதம் மமேதம். இதனுடைய சாராம்சம் என்னம்னா, அந்த அகம் என்ற தவறான அடையாளத்திலிருந்து தொடங்கிய நம்முடைய நிலைப்பாடு, அந்த அகம் யார் என்று பகுத்து ஆராயப்பட்டு அகமிதி நிச்சயா, எது உண்மையான அகம் எது நான் அப்படின்னு நம்ம அந்த அகமிதி நிச்சயத்தன்மைக்குள்ள ஒரு நுண்ணிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு அந்த உண்மையான அகம் என்பது கூடஸ்தன் அப்படிங்கிற நிலையில நாம நம்முடைய உண்மைத்தன்மையை உணர்ந்துட்டோம்னா அதுதான் உண்மையான நம்முடைய ரியாலிட்டி. ஆனா நான் அகம் அப்படின்னு இப்ப நான் எதை நம்புறேன்னா, இந்த உடலை. யாராவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் கலெக்டரா இருக்கேங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா நான் இந்த மாதிரி கலெக்டருக்கு ஐஏஎஸ் முடிச்சிருக்கேங்க அப்படின்னு நம்ம இந்த மாதிரி நம்ம வெளியிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களை தான் நான் எனது என்னுடையது அப்படிங்கிற அபிமானத்துல ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அது அகம் ஆகாது, அது ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம். இப்போது நீ பயன்படுத்துகின்ற அகம் என்பது கூடஸ்தனில் ஆரோபிக்கப்பட்ட விக்ஷேபம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. கூடஸ்தனில் ஆரோபிக்கப்பட்ட விக்ஷேபம்னா கூடஸ்தன்கிறது புத்தி பிரகாசிக்கின்ற ஒரு ஊடகம், அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு தோற்றம், அது தற்போதைய அகங்காரம் அப்படிங்கறத இங்க புரிய வச்சுட்டாரு. ஆக்சுவலா இப்ப நம்ம அந்த இடத்துல அவங்க சொல்ல வர்ற பாயிண்ட் இங்க எடுத்துக்கிட்டோம்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க எல்லாமே தோற்றம்ங்கிறத தெளிவா சொல்றாங்க, ஆனா நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான ஓமானம் இந்த பாம்பு கயிறு அப்புறம் இந்த சிப்பி வெள்ளி இதெல்லாம் படிச்சாலும் புரியவே மாட்டேங்குது பாருங்களேன். அதை புரிஞ்சுக்கிறது தான் மன தூய்மை தேவைப்படுது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதுக்கான ரூட் எல்லாம் நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அதனுடைய லூப் ஹோல் காட்டி கொடுத்துட்டே இருக்கிறேன், ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்கிறீங்க. அது ஒரு சிலருக்கு தான் புரியும், அதனுடைய டெப்த் புரியும். எப்படி இப்போ நம்ம அதை இன்னொரு டைம் உங்களுக்கு இந்த இடத்துல புரியுதான்னு பாருங்க. இப்போ இந்த உலகம் தோற்றம், பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா, மகா வாக்கியத்தினுடைய உபதேசம். இப்போ இதுக்கு ஓமானம் நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கோ, பாம்பு கயிறு. இப்ப நீங்க வந்து கயிறை பார்த்து பாம்புன்னு பதறீங்க, காரணம் என்ன? ஏற்கனவே நீங்க ஏற்றி வைக்கப்பட்ட பாம்புனுடைய உருவம் உங்க மனசுல இருக்கிறதுனால அங்க சுருண்டு கிடக்கிற கயிற்றை பார்த்து நீங்க பாம்புன்னு நம்பிட்டீங்க இல்லையா. இந்த நம்பிக்கை தோற்றமா உண்மையா விசாரணை பண்ணுங்க. அது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை, ஏன்னா நீங்க கயிறா பார்க்காம பாம்பு பாம்புன்னு பதறிக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை. இப்ப நான் அங்க வரேன், நான் வந்தவன் என்ன பண்றேன், என்னங்க என்ன பிரச்சனைங்கிறேன், இல்லைங்க அந்த பக்கம் போகாதீங்க அது பாம்பு கிடக்குதுன்ட்டு நீங்க பயத்துல சொல்லும் போது, நான் வந்து உங்களை மாதிரி அதை ஒரு மூடத்தனமா அந்த தோற்றத்தை நம்பாம நான் என்ன பண்றேன், இல்லை இருங்க நீங்க எதை வச்சு அது பாம்புங்கிறீங்க, அது என்ன பாம்புனாவது பாத்தீங்களா, அது மண்ணை பாம்பா இருந்தா ஒன்றும் பண்ணாதுங்க, தண்ணி பாம்பா இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாதுங்க, நாகப்பாம்பா இருந்தா தானே அது போட்டுருன்னு பயப்படுறீங்க, அது என்ன பாம்புன்னு பாப்போம் இருங்க அப்படின்னு சொல்லி நான் செல்போன்ல இருந்து ஒரு டார்ச் லைட்டை போட்டு பார்த்தா அது கயிறு. அப்போ இங்க என்னன்னா, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க அப்படியே ஒரு குருட்டுத்தனமா அதை நம்புறதுனால தோற்றத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாம விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தால கயிறு தாங்க அது கிடைக்குது, பாம்புங்கிறது வெறும் தோற்றம்ங்கன்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். அப்போ உங்களால இப்ப ஏத்துக்க முடியுது, ஆமாங்க பாம்பு வரவே இல்லை இல்லையா, என்னுடைய மைண்டுக்கு வந்து பாம்பு மாதிரி தெரிஞ்சிடுதுங்க, அதனால நான் பயந்துட்டேன்னு இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க. இந்த கான்செப்ட் தாங்க இந்த வேர்ல்டுக்கு நீங்க கம்பேர் பண்ணணும்னு சொல்றேன். அதாவது புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த கம்பாரிசனை இப்படி உங்க பாஷையில புரிய வைக்கிறேன். அப்போ தோற்றம் தோற்றம் என்று இங்க மகான்கள் சொல்றத, இந்த உலகம் தோற்றம் தான், ஆனா நீங்க நம்புறதுனால இருக்குது. அங்க பாம்பு தோற்றம் தான், நீங்க நம்புறதுனால இருக்குது, ஆனா உண்மையில கயிறு தான் அங்க இருக்குது, இங்க உண்மையில பிரம்மம் தான் இருக்குது. அப்ப பிரம்மம் தான் இருக்குதுன்னா நீங்க நானெல்லாம் யாருங்க? தோற்றம் தோற்றம்னு சொல்றீங்களா, அப்ப உண்மையான அதிஷ்டானம் என்ன? உங்களுக்கு பாம்பு தோன்றுவதற்கான அதிஷ்டானம் என்ன? கயிறு. அப்ப இங்க உலகம் தோன்றுவதற்கான அதிஷ்டானம் என்ன? பிரம்மம். அங்க கயிறு இல்லாம பாம்பு தோன்றுமா? தோன்றாது. அப்ப இங்க பிரம்மம் இல்லாமல் உலகம் தோன்றுமா? தோன்றாது. அப்ப பிரம்மம் எதுங்க? உங்க அறிவு தான், சுய அறிவு தான் பிரம்மம். திரும்பி பிரம்மம்னா வேற எங்கேயோ இருக்கு, அதனால உலகம் தோன்றுறது. அப்படி இன்னும் அதே கன்ஃபியூஷன், அதே மைண்ட் செட்டு. அதாவது அதை கேப்சர் பண்ண முடியல பாத்தீங்களா, அதுதான் நம்ம இங்க புரிய வைக்கிறோம். எப்படி ஏன் உங்களால கேப்சர் பண்ண முடியல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, அந்த பியூரிஃபிகேஷன் இல்லை மைண்ட்ல வந்து, அந்த பியூரிஃபிகேஷன் இல்லை. ஏன்னா மனசு வந்து புறத்துலயே எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு, வேற எதையோ பிடிக்க பாக்குது, இன்னும் எதையோ செய்ய துடிக்குது. அந்த பயிற்சி பண்ணா அடைய முடியுமா, இந்த பயிற்சி பண்ணா அடைய முடியுமா, தலைகளை நின்ன முடியுமா, சக்கரங்களை மேலே ஏத்தனா மாறிடுவோமா, அப்படின்னு எல்லாம் கற்பனையில ஓடிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே, வெறும் தோற்றம் தானே. நீங்க இல்லாத ஒன்றை இருப்பது போல ஏத்தி வச்சுக்கிட்டு அந்த பாம்பை சுட்டு கொள்ளலாமா, இல்ல கம்பு எடுத்து அடிச்சு கொள்ளலாமா, இல்ல கத்தி எடுத்து வெட்டி கொள்ளலாமான்னு நீங்க இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அங்க பாம்பே கிடையாது, வெறும் கயிறு. ஆனா நீங்களா பாம்புன்னு அதுக்கு ஒரு முடிவை பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப அதை கொல்ற அளவுக்கு போயிட்டீங்க. அந்த பாம்பை நான் கொல்ல போறேன், அதை கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டுமா, இல்ல கத்தி எடுத்து ரெண்டா வெட்டுட்டுமா, இல்ல ஒரு குச்சி எடுத்து அடிக்கட்டுமா, இந்த அளவுக்கு யோசனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஏன் இந்த அளவுக்கு யோசனை தேவை, அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் அதை சுடலாமா அடிக்கலாமா இல்ல வெட்டலாமான்னு அப்புறம் பார்ப்போம். ஆனா நம்ம அதை பார்க்க மாட்டேங்கிறமே, அந்த விசாரணை செய்ய மாட்டேங்கிறமே, அதுதானே ஆக்ஷனுக்கே போயிடுறோம். அதை பத்தி அறியாமையே நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிடறோம். அப்ப நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். இப்போ நம்ம உண்மையை உணராம நடைமுறையில நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த செயல்னால நமக்கு ஒரு பலனும் வரப்போறது இல்லை. ஏன்னா நீங்க துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் அந்த பாம்பு சாக போறது இல்லை, நீங்க கத்தி எடுத்து வெட்டினாலும் அந்த பாம்பு சாக போறது இல்லை, நீங்க தடியால அடிச்சாலும் அது சாக போறது இல்லை. ஏன்னா அங்க பாம்பே இல்லை. இல்லாத பாம்பை நீங்க கொல்றதுக்கு எடுக்கிற முயற்சி பூரா வீண் விரயம் அல்லவா, கால விரயம் அல்லவா, முயற்சி உங்களுடைய உழைப்பு வீணாயிடுது இல்லையா. அப்ப எதனால இந்த மாதிரி வீணாகுது, விவேகம் இல்லாததுனால. அப்ப விவேகம் இருந்தா நீங்க விசாரணை பண்ணி அது பாம்பா கயிறான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது வெறும் கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க எதையுமே செய்ய வேண்டாம், கடந்து போங்க, உங்களுக்கு எந்த ஆக்ஷனுமே அங்க இல்ல. அதை தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. இங்க இந்த உலகம் என்பது உண்மையில் இல்ல, இருப்பது போல நீங்கள் தோற்றத்தை உண்மையாக நம்புவதனால இவ்வளவு ஆக்ஷன்ஸ் தேவைப்படுது நமக்கு. அப்ப இந்த அளவுக்கு நம்ம செயல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா இந்த செயல்கள் எல்லாம் வீண் விரயம். ஏனென்றால் நமக்கு இந்த செயல்னால ஒன்றும் வரப்போறது இல்லையா. இந்த செயல்னால என்ன வரப்போகுது, ஜீவிதத்துக்கான வாழ்க்கைக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ங்கிறது இந்த உடலுக்கான ஒரு அத்தியாவசியம் தான், அதை நம்ம மறுக்கல. ஆனா நம்ம அதை மட்டுமா செய்யறோம் இல்லையே, அதீதமான ஆசைகள்ல சிக்கிக்கிட்டு உண்மையை உணராம மாயை வலையிலேயே மயங்கிட்டு இன்னும் எத்தனை விஷயங்கள் நம்ம பண்றோம், எவ்வளவு தவறான விஷயங்களை நம்ம வாழ்றோம். அதுல இருந்து நம்ம எப்ப விழிச்சுக்கிறோமோ அப்பதான் நமக்கு விடுதலை கிடைக்கும், அப்பதான் உண்மை தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கன்னா, நம்ம இப்ப உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படிங்கிற ஒரு தேவை எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை இப்ப ஃபுல்ஃபில் பண்ணா என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன தேவைங்க, டெய்லி சாப்பாடு 3 நேரம் கிடைக்கணும், நான் வெளியிலேயே போயிட்டு வர்றதுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், அப்புறம் நான் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏன்னா மழை அடிக்குது, மழையில நான் நினைஞ்சா உடம்பு கெட்டு போயிடும், வெயில் அடிக்குது, வெயிலில் காஞ்சா உடம்பு கெட்டு போயிடும். அப்போ நான் ஒரு சேஃப்டியா இருக்கணுங்கிறது ஒரு வீடு, உடை, அப்புறம் உணவு, இது அத்தியாவசிய தேவை. இது எப்படி கிடைச்சா என்ன உங்களுக்கு, ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அது இப்படித்தான் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம், அது இப்படி இருந்தால்தான் நான் அதில் இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம், அப்புறம் அப்படியே நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் கிடைச்சி ஃபுல்ஃபில் ஆன பிறகு ஆசை விட மாட்டேங்குது. திருப்பி இப்போ நாம் ஒரு வீடு கட்டி, ஒரு கார் வாங்கி, பல உடைகள் வாங்கி, அபரிமிதமான விஷயங்களை வீட்டுக்குள்ளே வச்சு அறுசுவை உணவுல சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் ஆசை என்ன பண்ணுது, இன்னொரு 10 வீடு வாடகை கட்டி விட்டா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாமல்ல, அந்த இடத்த வாங்கி போடு, இந்த இடத்த வாங்கி போடு, அங்கே ஒரு வீடு கட்டு, இங்கே ஒரு வீடு கட்டு, அதை வாடகை கொடு, அதில் ஒரு அமௌண்ட் வரும், அப்புறம் இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் இங்கே வட்டி கொடு, அதை கொண்டு போய் அங்கே டெபாசிட் பண்ணு, ஷேர் மார்க்கெட்டில் போடு, இப்படி தான் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்க தவிர அந்த இருப்பதை வைத்து திருப்தி ஆகிற மனசு வர்றதே இல்லை இல்லையா. இந்த இடம் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் மாட்டிகிட்டு இருக்கிறோம், அந்த ஜீவிதத்தை உண்மை என்று நம்புறதுனால இவ்வளோ ஆக்ஷன் தேவைப்படுது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அந்த கயிறுன்னு கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் அதை அடிக்க வேண்டியதில்லை, கொல்ல வேண்டியதில்லை மாதிரி, இங்கே நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணர்ந்த பிறகு இவ்வளோ முக்கியத்துவம் இந்த உடம்புக்கு உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, ஆனால் நம்ம தெரியாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, இது மிகப்பெரிய அஞ்ஞானம். அப்போ இந்த அஞ்ஞானம் எப்போ நீங்க முடியும், உங்களுக்கு அறிவு வந்தால் தானே நீங்கணும், இந்த ஆத்ம ஞானம்ங்கிற ஒரு அறிவு வந்தால் தானே நீக்கிக்க முடியும். ஆனால் அது வரவே இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சிருமல்ல, அப்போ மீண்டும் ஒரு பிறவி தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா மரண தருவாயில் அந்த அறிவு வருமா, எப்படி வரும், அதாவது அது வருவதற்கான வாய்ப்பே நம்ம உண்டாக்காம அது சாகும்போது பார்த்துக்கலாம், உயிர் போகும்போது நான் பிரம்மம் சொல்லிட்டா அதெல்லாம் பிரம்மம் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம அப்படி வாழ்றதா வாழ்க்கை, அது மாதிரி ஆகவே முடியாது. ஏன்னா இது ஜீவிதம்ங்கிறது எப்படின்னா முக்தி, இங்க வந்து வேதம் சொல்றது வந்து முக்தி, லிபரேஷன், அதாவது நமக்கு வந்து தன்னுடைய உடல் மனம் கடந்த உணர்வுல நம்ம நிற்கும் போது இது பூரா விடுதலை ஆயிடும். இது வந்து நம்மளை கைது பண்ணி வச்சிருக்கு, இந்த உடம்பு தான் நமக்கு வந்து நம்மளை அடைச்சி வச்சிருக்கு, அதாவது நம்மளுடைய உண்மைத்தன்மையை உணர முடியாம தடுத்து வச்சிருக்கு. அதான் நான் எப்படி சொன்னேன், கடல் நிறைய தண்ணி இருக்கு, அதை எடுத்து ஒரு டம்ளருக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு இந்த தண்ணி போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அளவு தான் உங்களுடைய சக்தி. ஆனா நீங்க அந்த பவுண்டரிய கடந்து அந்த டம்ளருங்கிறத உடைச்சிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா கடல் நிறைய இருக்கிறதா உங்க சக்தி. அப்ப நீங்க கடலே நானுங்கிற சக்தியை வச்சுக்கணுமா, இல்ல அந்த பவுண்டரிக்குள்ள அந்த டம்ளருக்குள்ள இருக்கிற தண்ணி தான் என்னுடைய சக்தி நீங்க வச்சுக்கணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு நான் கடந்த வகுப்புல சொன்னேன் இல்லையா. அதான் இப்போ சொல்றேன், இப்ப நீங்க ஆத்மான்னு உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பியாண்ட் தி பாடி, பியாண்ட் த மைண்டு, இதெல்லாம் உடஞ்சிரும். அப்போ நான் அந்த பேருணர்வு, பேராற்றல், அந்த பரமாத்மா அப்படின்னு நமக்கு புரியும். ஆனா நாம நம்மள மனிதன் இந்த உடல் இந்த மனம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள், மனம்னா நான் என்னை டாக்டர், நான் என்னை ஒரு டீச்சர், அல்லது நான் என்ன ஒரு என்ஜினியர் அப்படின்னு என்ன மாதிரி ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சுக்கிறனோ அந்த வாழ்க்கை மட்டும்தான் நம்ம வாழ முடியும். ஆனா அது தற்காலிகமாக வந்து போகிற உடலுக்கான வாழ்க்கை தானே தவிர அந்த உயரிய ஆத்மாவுக்கான வாழ்க்கை இல்லை இல்லையா. அப்ப நீங்க ஆத்மாவா இருந்தால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுது, நீங்க ஒரு தனி மனிதனா இருந்தா இந்த உடலும் மனசும் தான் உங்களுது, அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதுதான் மகான்கள் சொல்றாங்க, நீங்க தனி மனித வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பவுண்டரிக்கு உண்டானதுதான் கிடைக்கும், அந்த டம்ளருக்கு உண்டான தண்ணி தான் கிடைக்கும், கடல் தண்ணி கிடைக்காது. கடல் தண்ணி எப்படி அதில் ஃபில் பண்ண முடியும்? ஃபில் பண்ண முடியாது. டம்ளர்ல மொண்டுக்கிற அளவுக்கு தான் அது தண்ணி நிறையும். ஆனா அந்த டம்ளரை உடைச்சிட்டு அந்த உடலை உடைச்சிட்டு நீங்க கடல் தான் நான்னு நம்பிட்டீங்கன்னா அந்த டம்ளர் உடைஞ்சிட்டா என்ன ஆயிட போகுது? கடல்ல தான் அந்த தண்ணி கொட்ட போகுது. அப்ப நீங்க தான் அந்த கடல். அப்ப அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கடல், அதனுடைய கொள்கலனுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட அளவுல நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு நான் இன்னார் இப்படின்னு சொல்றது உங்களுடைய அஜ்ஞானம். அதைத்தான் இங்க இப்படி புரிய வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் மாதிரி, அது உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி சொல்றோம். அப்ப இங்க உண்மையா நாம் அகம் அப்படிங்கிற நிலையில நாம இந்த உடல் மனம் கடந்த ஒரு உணர்வு நிலை, அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பவுண்டரியிலேயே இல்ல. அது பவுண்டரியே அதுக்குள்ள வர முடியாது. அதெல்லாம் உடைச்சி வீசிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி ஆத்மா. அப்ப அப்படிப்பட்ட என்னிடத்துல தான் எல்லாமே இருக்கு, நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவன். ஆனா அது தெரியாம நானே வந்து நம்மளை டம்மி பண்ணிக்கிட்டு அந்த ஒரு சின்ன உடம்புக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் தனக்கு வேறாக இன்னொரு ஆத்மா இருக்குன்ட்டு அவரை வேண்டிக்கிட்டு அப்புறம் அவரு பார்த்து எனக்கு ஏதாவது பிச்சை காசு போட்டா நான் அதை வச்சு வாழ்ந்துக்கு வேண்டு கொண்டு போய் கோயில்ல உண்டியல்ல காசை போட்டுக்கிட்டு அவருக்கே லஞ்சத்தை கொடுத்துக்கிட்டு அப்புறம் அவர் மூலமா ஏதாவது சக்தி எனக்கு கிடைச்சா நான் பெரியாள் ஆயிடுவேன்ட்டு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உடம்புல சக்கரத்தை ஏத்துறேன்ட்டு ஏத்திக்கிட்டு நம்ம என்னென்ன இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறோமோ அது பூரா இந்த உடல் சார்ந்த பற்று. அது உடல் கடந்த உணர்வு நிலைக்கு நம்மளை கொண்டு போகாது. ஆரம்பத்துல புரியாம செய்யலாம். பட் இப்ப நம்ம ஹையர் லெவல் எஜுகேஷன் வந்துட்டல்ல, இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிற பாடமெல்லாம் ரொம்ப ஹையர் லெவல் சப்ஜெக்ட். இந்த இடத்துக்கு வந்த பிறகு கீழே இறங்கக்கூடாது. கீழே இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் புரியலங்கிறத நான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்ப இங்க பஞ்சதசையின் அற்புதமான நுணுக்கம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வித்யாரியர் வந்து ஜீவன் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. அவர் டைரக்டாவே அகம் என்ற சொல் மீதுதான் வருகிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சம்சாரம் உலகத்தில் இல்லை. சம்சாரம்னா என்ன? பிறப்பு இறப்பு என்பது உலகத்தில் இல்லை. சம்சாரம் என்பது நான் என்ற எண்ணத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க வித்யாரியர் ஹைலைட் பண்றாரு, இந்த ஸ்லோகத்துல ஹைலைட் பண்றாரு. அப்ப உண்மையிலே இங்க நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது எப்படி நீங்க அந்த எண்ணத்தை சரி பண்ணி வச்சிருக்கீங்க? நான் உடல் என்று வச்சிருக்கீங்களா, நான் மனிதன் என்று வச்சிருக்கீங்களா, இல்ல நான் ராமசாமின்னு வச்சிருக்கீங்களா, இல்ல நான் கலெக்டர் டாக்டர்னு வச்சிருக்கீங்களா? இது மாதிரி எந்த பவுண்டரிக்குள்ள இருக்கீங்க? உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்க தான் விசாரணை பண்ணணும். அப்ப இந்த நான் உங்களுக்கு எந்த அடையாளத்தின் அடிப்படையில் இருக்கிறதோ அது சரியானால் அந்த விஷயம் புரிந்து கொண்டு அந்த நானை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாகிவிடும் சொல்றாரு வித்யாரண்யர். வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நான் தான் இருக்கு, அது பரமனுக்கே உரித்தான நான், பரமாத்மா. ஆனா நாம வந்து அந்த நானை கொண்டு வந்து என்னுடைய நான்ல கொண்டு வந்து போட்டுக்கிட்டு நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நம்முடைய வாழ்க்கையை நாம ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ ஆசைப்படுறதுனால நம்மளால அந்த குறுகிய வாழ்க்கை தான் வாழ முடியும், நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? அந்த உடலுக்கும் மனதுக்கும் உண்டான வாழ்க்கை தானே உங்களுக்கு கிடைக்கும். அந்த உடல் கடந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. ஆனா உடல் கடந்த வாழ்க்கையில எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குது. அது உங்களால் உணரப்பட்டால் அதுதான் உண்மையான ஆனந்தம், உண்மையான திருப்தி, உண்மையான நிறைவு. அந்த இடத்துல தான் நீங்க உண்மையான அகம். அந்த அகம்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்றாரு. ஆனா அந்த அகம்ங்கிறது அவர் சொல்றது இந்த உடலோ மனசோ சிதாபாசமோ கிடையவே கிடையாது. சாட்சியா? இல்ல. சாட்சி கூட வந்து நான் பார்ப்பான், அது பார்க்கப்படும் பொருள். ஆனா பிரம்மம் அது மட்டுமே இருக்கிறது, எல்லாம் அதனுள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்த இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப சம்சாரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா, நான் என்ற சொல்லின் தவறான பயன்பாடு. அப்ப மோட்சம் என்றால் என்ன அப்படின்னா, நான் என்ற சொல்லின் சரியான பயன்பாடு. அப்ப உங்களுக்கு இங்க சம்சாரம் வேணுமா மோட்சம் வேணுமா? சம்சாரம் என்றால் பிறப்பு இறப்பு சக்கரம், மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து சுற்றி கொண்டே இருக்க வேண்டும், இதுக்கு சம்சாரம்னு பேரு. இந்த சம்சாரத்தை அடைபவன் அஜ்ஞானி நான், அவனுக்கு பேரு ஜீவன். ஆனா மோட்சத்தை அடைபவன் யாரு? தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்தவன், அவன் வந்து ஞானி. அவனுக்கு இங்க ஏது சம்சாரம், அவன் தான் மோட்சம் அடைஞ்சிட்டான். அப்ப இதனை வித்யாரண்யர் இவ்வாறு நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப கூடஸ்தனில் ஆரோபிக்கப்பட்ட விட்சேபமே இங்கு நான் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்றார். சிப்பியில் தோன்றிய அந்த வெள்ளிக்கு வந்து வெள்ளி என்று பெயர் இருப்பது போல, கூடஸ்த சைத்தன்யத்தில் ஆரோபிக்கப்பட்ட விட்சேப தோற்றத்திற்கு தான் இங்கு நான் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. எனவே நாம் தற்போது அனுபவிக்கின்ற நான் மனிதன், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் அப்படிங்கிற அகங்காரம் உண்மையான ஆத்மா ஆகாது. அது கூடஸ்தனில் ஆரோபிக்கப்பட்ட விட்சேப அத்தியாசம். விட்சேப அத்தியாசம்னா விட்சேபம்ங்கிற வார்த்தை வந்து தோன்றும் சக்தி, அத்தியாசம் என்றால் தோற்றம். அப்ப அந்த தோற்றம் தோன்றும் சக்தியின் மூலமாக இந்த தோற்றம் வெளிப்படுகிறது. அந்த அஞ்ஞானத்தினால கயிறு பாம்பு போல உங்களுக்கு தோற்றம் ஆகிறது. ஆனால் அது தோற்றம் என்று தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பாம்பை கடந்து போக முடியும். அது தோற்றம் என்று தெரியாத வரைக்கும் நீங்க பல ஆக்ஷன்ல தான் ஈடுபட்டு இருக்கணும். குச்சி எடுத்து அடிக்கலாமா, கன் எடுத்து சுடலாமா, கத்தி எடுத்து வெட்டலாமாங்கிற அந்த மனநிலையில தான் நீங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஜீவன் என்று நம்ம நம்மளை நம்பிட்டதுனால நம்ம வாழ்க்கையை இதுக்குள்ள வச்சுக்கிட்டே உருட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா? பதட்டத்தை தானே கொடுக்கும். பாம்புங்கிற பதட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களால அந்த காரியத்தை எப்படி செய்வீங்க? படப்படப்பா தான் செய்வீங்க. சீக்கிரம் கத்தி எடு, அல்லது சீக்கிரம் அந்த கன் எடு, அப்படி இப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருப்பீங்களே தவிர அந்த இடத்துல உங்களால ரிலாக்ஸா ஏதாவது செய்ய முடியுமா? ஆனா நீங்க விசாரணை பண்ணி பார்த்து அது கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு எவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. அப்படியே அந்த கயிறு பக்கத்திலே அழகா படுத்துக்கலாம், இல்ல பயமே இல்லை. ஆனா அது பாம்புன்னு நினைச்சா 10 அடி தள்ளி நிக்கிறீங்க. அப்ப என்ன காரணம்? ஒரு சின்ன மாற்றம் தானே, தவறான புரிதல் தானே. அதை தான் இங்க மாற்ற சொல்றாரு. என்ன மாற்ற சொல்றாருன்னா, ஜீவன்கிற தவறான புரிதலை தூக்கிட்டு பிரம்மம் என்ற உண்மையான புரிதலுக்குள்ள வாங்க, வந்தா எல்லாம் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைய இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறாரு. அது மாதிரி அடுத்தது 37வது ஸ்லோகம் பார்த்துட்டு நிறைவு செய்வோம். இதம் சம்ஸ்வதஹ பஸ்யன் ரூப்யமித்ய விமன்யதே ததா ஸ்வம் ஸ்வதஹ பஸ்யன் நகமித்ய விமன்யதே. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த சிப்பியிலே நேரடியாக தோன்றுகின்ற அந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வந்து வெள்ளின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஆனா அது வெள்ளி அந்த இடத்துல கிடையாது, ஆனா நாமளா பேரை உருவாக்கிக்கிட்டோம். பட் ஆக்சுவலா சிப்பியில அந்த இடம் அவ்வளவுதான், அதுக்கு பேரே கிடையாது. சிப்பியில ஒரு வெளிச்சமா வருது, இல்ல வெள்ளை கலர்ல தெரியற இடத்தை பார்த்து நாமளா ஒரு நேம கொடுத்து அது வெள்ளி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது போல தன்னையே நேரடியாக நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதை நான் என்று ஜீவனாக நம்ம மாற்றிக்கொண்டோம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சுட்டாருங்க. அழகா அந்த சிப்பியோட கம்பேர் பண்ணி பேசுறாரு வித்யாரண்யர் வந்து. சிப்பியோட கம்பேர் பண்றாரு. சிப்பிக்கு வெள்ளிங்கிற பேரே கிடையாது, சிப்பிக்கு வெள்ளியினுடைய நிறமும் கிடையாது. அது பார்ப்பதற்கு உங்களுடைய பார்வைக்கு வெள்ளி மாதிரி தெரிஞ்சதுனால அது வெள்ளின்னு நம்பிட்டீங்க, அதனால நீங்க அதுக்கு ஒரு பேரே வெள்ளின்னு வச்சுட்டீங்க. ஆனா அந்த வெள்ளியே அதுக்கு பொருத்தமே ஆகாது. ஏன்னா வெள்ளி ஒரு உலோகம், சிப்பி ஒரு உயிரினம். ரெண்டாவது, வெள்ளிங்கிறது வெள்ளை கலர்ல அது ரொம்ப பளிச்சு மிளறக்கூடியது. ஆனா இங்க சிப்பியோ பக்கத்துல எடுத்து பார்த்தா டல்லா இருக்கும், அப்புறம் வயலட் கலர் அடிக்கும், ஒரு மாதிரி அது வலுவழுப்பா இருக்கும். அப்புறம் ரெண்டாவது, அதுல ஒரு டிசைனு அமைப்பு வேற மாறி இருக்கும். அப்ப இவ்வளவு வித்தியாசமான ஒரு பொருளை போய் சம்பந்தமே இல்லாத வெள்ளியோட போய் எப்படி கம்பேர் பண்ணி அஜ்ஞானத்தினால அந்த பொருளை மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அது போல தன்னையே நேரடியாக, நானே பிரம்மம் என்பதை நேரடியாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனாலும் தவறான ஒரு விஷயத்தை மேலே ஏற்றி வைத்துக் கொண்டு தன்னை ஜீவன் என்று அபிமானித்துக் கொண்டீர்கள் அப்படிங்கறத இங்க புரிய வச்சிட்டார் இந்த ஸ்லோகத்துல. அதான் சொல்ல வர்றாரு. ஏன்னா அகங்காரம்ங்கிற ஒரு நான் அப்படிங்கிறது அது எப்படி வருதுன்னா, அந்த முதலில் வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்முடைய உண்மை அகங்காரத்தை மறந்து இந்த உலகம் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட அபிமானத்தின் அடிப்படையில வந்துடுது. நான் இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அபிமானத்துல வரக்கூடிய அந்த முதல் நான் தான் நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்ட அகங்காரம் நான். ஆனா இது குழந்தைகளுக்கு அந்த அகங்காரம் நான் கிடையாது. அதாவது நமக்கு தான் இந்த டெவலப் ஆக இதெல்லாம் நிறைய விஷயங்களை உள்ள குடிச்சு கொடுத்து அகங்காரம் நான் வந்திருக்கு. ஆனா சின்ன குழந்தைங்க தன்னை நான் அப்படின்னு அபிமானிக்கவே அபிமானிக்காது, அது உண்மையான அந்த ரியல் நான்லயே இருந்துட்டு இருக்கும். அதாவது பரமாத்மாவுடைய ஞானிலேயே அந்த குழந்தை இருக்கும். அதுக்கு வந்து தன்னை உடல்னு தெரியாது, மனசுன்னு தெரியாது, தான் பெரிய புத்திசாலின்னு தெரியாது. அப்ப என்ன காரணம், அந்த உடலும் மனமும் அந்த பரமாத்மா வெளிப்படுகின்ற ஒரு ஊடகம், ஆனா பிரகாசிக்க முடியாம அது குழந்தை தன்மையில் இருக்கு. அதனால குழந்தையும் தெய்வமும் அங்க ஒன்றுதான். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்ட்டு. அந்த குழந்தைக்கே மனசு டெவலப் ஆகல, உடலும் டெவலப் ஆகல, அதனால அது பற்றவே இல்லை. தன்னை உடலாகவும் பற்றல, மனமாகவும் பற்றல, அது தன்னுடைய ரியாலிட்டியில இருக்குது. ஆனா அது தான் தான் பிரம்மம்னு உணராம இருக்குது. ஆனா இப்ப நமக்கு அதை உணர்வதற்கான உடல் கிடைச்சி புத்திசாலித்தனம் எல்லாம் கிடைச்சிருந்தாலும் அந்த குழந்தையோட நம்ம மோசமா இருக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தையாவது தன்னை பரமாத்மா என்று அபிமானிக்க வேண்டாம், தன்னை ஜீவன் என்று கூட அபிமானிப்பது இல்லை. ஆனா நாம வந்து இங்க அப்டேட் ஆகிறோம்னு சொல்லி நம்ம நம்மளை பரமாத்மா என்று அபிமானிக்காம அல்ப ஜீவனாக அபிமானித்து விட்டோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம். அந்த அடையாளம் இருக்கு, நம்ம ஏற்று வைத்துக் கொண்ட அடையாளம் இருக்குது இல்லையா, அதுதான் நம்முடைய துயரத்துக்கு காரணம் அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. அதை இங்க சொல்லும் போது இதம் சம் ஸ்வதகா பசியன் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒருவன் சிப்பியை பார்த்து அவன் உண்மையில் என்ன பார்க்கிறான் என்றால் அங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், அதை வெள்ளி என்று நம்பிவிட்டான். அதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய தவறு. அப்ப இங்க கவனிங்க, அவன் வெள்ளியை பார்க்கவில்லை, அவன் இது என்பதையே பார்த்தான். ஆனால் அதற்கு வெள்ளி என்று ஒரு பெயரையும் அர்த்தத்தையும் கொடுத்து விட்டான். இதுதான் அத்தியாசம் அப்படின்னு இங்க புரிய வச்சிட்டார். அதுதான் இங்க ஜீவனிலும் நடக்கிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அதனால இங்க பார்ப்பது பிரம்மம் தான். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த உலகம் உண்மையில கிடையாதுங்க, உலகம் தோற்றம் தான். ஆனா இது தோன்றுவதற்கு ஆதாரமா என்ன இருக்கு, பிரம்மம் இருக்கு. ஆனா நம்ம பிரம்மத்தை பார்க்க மாட்டேங்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம். அப்ப எப்படிங்க இந்த உலகத்தை கடந்து பிரம்மத்தை பார்க்கறது, நம்மை நாம் பிரம்மம்னு உணர்ந்தா தான் நாம் தான் எல்லாம் தெரியும், அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா உங்களுடைய வெளிச்சத்தினால இந்த உலகம் மிளிருதுங்கிறது உங்களுக்கு புரிய வரணும். ஆனா நீங்க நான் அந்த வெளிச்சத்தை பரப்பக்கூடியவன் தெரியாம நீங்களே சூரியனா இருந்து கொண்டு இந்த ஒளியை பாய்த்து கொண்டு இந்த உலகத்தை காட்டிக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய வெளிச்சத்தினால்தான் இந்த உலகம் தெரியுதுன்னு தெரியாம தனக்கு வேறாக ஏதோ ஒரு வெளிச்சம் இருந்து காட்டி கொண்டிருக்கிறது என்று நினைப்பது எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானமா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இப்ப தன்னுடைய இருப்பை தான் அறியாமல் இவ்வாறு தன்னை ஒரு அஜ்ஞானியாக ஜீவனாக நான் இருக்கிறேன் என்பதாக நாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஸ்வதஹா பஸ்யன் என்று சொல்கிறார். அகமித்ய பிமன்யத்தேங்கிறார். இங்கேதான் நான் ஒரு முழு சம்சாரம் தொடங்குகிறது அப்படின்னு இந்த இடத்துல புரிய வச்சு அந்த அகங்காரம் தான் நம்மளை வந்து தன்னை ஆத்மா என்று அறிவதற்கு பதிலாக தன்னை ஜீவன் என்று மாற்றி புரிந்து கொண்டு இப்படி ஒரு அவல வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்வதஹா அப்படின்னா சித்தமான நான், அதுதான் என்னுடைய ரியாலிட்டி, அது நேரடி என்னுடைய சுய அனுபவம், அதுதான் என்னுடைய கூடஸ்த தன்மை. அப்படிப்பட்ட நான் வந்து உடல் மனம் இந்த ஜீவ அடையாளத்துல அகங்காரத்தை வெளிப்படுத்தி கொண்டு அந்த இரண்டையும் கலந்து கொண்டு இந்த அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க வேதாந்த விஷயம் என்ன நமக்கு புரிய வைக்குதுன்னா, வித்யாரண்யர் வந்து நம்ம வந்து ஆத்மாவை இழக்கவில்லை, ஆத்மாவை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். சிப்பியை வெள்ளி என்று நினைப்பது போல கூடஸ்தனை ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவே அகமித்ய பிமன்யத்தேங்கிற வார்த்தையின் மூலமா புரிய வைக்கிறார். அப்ப ஒவ்வொரு முறையும் நான் என்ற எண்ணம் எழும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா, இந்த நான் யாருடைய நான் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புங்க. நான் அப்படின்னு ஒவ்வொரு எண்ணம் உங்ககிட்ட வெளிப்படும் போது இந்த நான் யார், இந்த ஜீவிதம் நானா இல்ல அந்த ஆத்மாவனுடைய நானா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல உருவாக்குனீங்கன்னா உண்மையிலே அந்த ஆத்மாவுடைய நான் தான் உங்களுக்கு இந்த உலகத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சுயம் பிரகாச அறிவு ஒளி என்ன பண்ணுதுன்னா உங்க மூலமா இந்த உடலை பயன்படுத்துது. உங்க மூலமானா என்ன, நீங்க ஆத்மா தான், புரியறதுக்காக சொல்றேன், இப்ப நான் ஆத்மா தான், எனக்கு ஒரு பாடி மைண்டு தேவைப்படுது, அதனால நான் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி இந்த பாடி மைண்டு மூலமா நான் 5 புலன்களை வச்சுக்கிட்டு உன்னை பாக்குறேன், உன்னை கேட்கிறேன், உன்னை ருசிக்கிறேன், இப்படி நான் புலன்கள் மூலமா எனக்கு உண்டாகின்ற அனுபவங்கள் பூரா என்னுடைய சுய அறிவில் பிரகாசித்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் தான். அது தனியாக்கு ஜீவனுக்கு என்ற ஒரு தனி அறிவு கிடையாது. என்னுடைய அறிவினால நான் பயன்படுத்துகின்ற ஊடகம் இது. அதனால் இதன் மூலமாக நான் எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மை நாம் உணர்வதுதான் நீங்க உண்மையான நான் அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறாருங்க. அப்ப இந்த இடத்துல இந்த நிலையோட நம்ம இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்வோம். சித்திர தீபத்தினுடைய மிக முக்கியமான விசார ஸ்லோகங்கள்ல இது ஒண்ணு. ஏன்னா சாட்சி வந்து தன்னை நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஜீவன் அதனை நான் என்று தவறாக அபிமானிப்பதினால் நாம் நம்மை அறியாமல் இருக்கிறோம். அந்த ஜீவிதத்தை நாம் விட்டுவிட்டு நம்முடைய பரமாத்ம தன்மையை நாம் உணர்ந்தால் இங்கு இருப்பது என்னுடைய இருப்பு தான், எல்லாம் நானே அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். நானேன்னு என்று நீங்க பார்ப்பதெல்லாம் என்ன, உங்களுடைய தோற்றம் நம்பிடக்கூடாது. எதிர்ல இருக்கிற பன்னியை பார்த்து நான் சொல்றதோ, எதிர்ல இருக்கிற பசுவை பார்த்து நான் சொல்றதோ அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இங்க எல்லாம் உருவமா தெரியுது, ஆனா உண்மையில நீங்க உருவம் இல்லை. உங்க உணர்வுல பட்டு பிரதிபிம்பித்து அப்படி தெரியுது. அது ஒரு ஊடகம், மனம்ங்கிற ஒரு ஊடகத்துல இப்படி தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க உங்களுடைய அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் அறியப்படுகிறதுன்னு புரியும். ஆனா நீங்க யாருன்னா பிரம்மம்னா அறிவுதான் நீங்க உங்களை உணரணும். பிரம்மம்னா ஏதோ நீங்க ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறதோ இல்ல சிவபெருமான் மாதிரி ஜடாமுடி விட்டுக்கிறதோ பிரம்மம்னு சொல்ல வரல. அந்த அறிவை பிரம்மம் என்று சொல்றோம், சுய அறிவை பிரம்மம் என்று சொல்றோம். அப்போ உங்க சுய அறிவில் எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப நீங்க இருக்கிறதுனால எல்லாம் இருக்கிறது. இப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க தான் பிரம்மம், அதுதான் உண்மையான நான். இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓம் தத்சத்.